إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته فلا تموتن إلا وأنتم مسلمون கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது அவர்கள் மீது, இன்னும் அவர்களுடைய குடும்பத்தார் தோழர்கள் மீது அல்லாஹுடைய சலவாத்தும் சலாமும் நிலவட்டும் என்று வேண்டியவனாக, உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹுவின் பயத்தை நினைவூட்டியவனாக, தக்வாவை உபதேசம் செய்தவனாக, உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹுவிடத்தில் அவனது மன்னிப்பையும் அவனது அன்பையும் வேண்டியவனாக, இம்மை மறுமை வாழ்க்கையின் மகத்தான வெற்றியை வேண்டியவனாக இந்த ஹுத்பாவை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக. காசா மக்களுக்கு அருள் புரிவானாக, அவர்களது பாதங்களை உறுதிப்படுத்துவானாக. அவர்கள் இழந்த செல்வங்களை விட சிறந்ததை அல்லாஹ் அவர்களுக்கு தந்தருள்வானாக. அவர்களுடைய முஜாஹிதுகளுக்கு உதவி செய்வானாக. அவர்களுடைய எதிரிகளுக்கு எதிராக மகத்தான வெற்றியை அல்லாஹு தஆலா அவர்களுக்கு தந்தருள்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் அடியார்களே, அல்லாஹுடைய மார்க்க கடமைகளில் மிக முக்கிய மிக மகத்தான கடமையாகிய ஹஜ்ஜை பற்றி சில விஷயங்களை நாம் இந்த அமர்விலும் இன்னும் சில அமர்வுகளிலும் தெரிந்து கொள்வோமாக. இதுவரை அல்லாஹுடைய வீட்டிற்கு செல்லாதவர்கள் அல்லாஹுடைய அந்த வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்ற ஆர்வம் அவர்களுக்கு ஏற்பட வேண்டும் என்பதற்காகவும், அது உம்ராவுக்காகவோ ஹஜ்ஜுக்காகவோ சென்று வந்தவர்கள் மீண்டும் மீண்டும் அல்லாஹுடைய அந்த வீட்டை ஹஜ் செய்வதற்கும் உம்ரா செய்வதற்கும் செல்ல வேண்டும் என்ற ஆர்வம் வருவதற்காகவும் சில விஷயங்களை கண்டிப்பாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் அடியார்களே, அல்லாஹு தஆலா சொல்கிறான், வலில்லாஹி அலன் நாஸி ஹஜ்ஜுல் பைத். ولله على الناس حج البيت لمن استطاع اليه سبيلا. அல்லாஹுவிற்காக மக்கள் மீது கடமையாக இருக்கிறது இந்த வீட்டை ஹஜ் செய்ய வருவது. யாருக்கு முடியுமோ, அல்லாஹு தஆலா சொல்கிறான், யார் நிராகரிப்பாரோ. அல்லாஹு தஆலா தேவையற்றவன் உலக மக்கள் அனைவரையும் விட்டு. அன்பானவர்களே, இந்த ஒரு வசனம் நமக்கு போதுமானது அல்லாஹுடைய வீட்டை நோக்கி நம்முடைய உள்ளங்கள் இயங்குவதற்கு. அல்லாஹுடைய அந்த பைத், அந்த ஆலயத்தை நோக்கி நாம் தொடர்ந்து நமது பயணத்தை அமைத்துக் கொள்வதற்கு இந்த ஒரு வசனம் போதுமானது. அல்லாஹு தஆலா அவனுடைய அருளினால் கருணையினால் பொருளாதார வசதி இருந்தால், உடல் தகுதி இருந்தால் அவர்கள் மீது கடமையாக்கிவிட்டு மற்றவர்கள் மீது உபரியாக அல்லாஹு தஆலா ஆக்கிவிட்டான். இது அல்லாஹுடைய அருள், அல்லாஹுடைய கருணை. அதே நேரத்தில் இந்த வீட்டை தரிசிப்பதின் மூலமாக, இந்த வீட்டை நோக்கி செல்வதின் மூலமாக, இந்த பயணத்தில் அங்கே செய்யப்படக்கூடிய அந்த இபாதத்துகளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அன்பின் ஒரு முழுமையை, ஒரு எல்லையை வைத்திருக்கிறான். எந்த உள்ளங்கள் அல்லாஹுவை தேடுமோ, எந்த உள்ளங்கள் அல்லாஹுவின் பாசத்திற்காக ஏங்குமோ, எந்த உள்ளங்களுக்கு இபாதத்திலே ஒரு சுவையும் இனிமையும் இருக்குமோ, அன்பான சகோதரர்களே, அந்த உள்ளங்கள் ஒருபோதும் மௌத்து வரை இபாதத்தை கொண்டு நிரம்பிவிடாது. தேடிக்கொண்டே இருக்கும், தேடிக்கொண்டே இருக்கும், ஆசைப்பட்டுக் கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட இபாதத்துகளில் ஒன்றுதான் ஹஜ். ஹஜ் செய்து வரும்போது, உம்ரா செய்து வரும்போது மீண்டும் அங்கே செல்ல வேண்டும் என்ற அந்த ஆர்வத்தோடு அல்லாஹுவின் அடியார்கள் அங்கிருந்து திரும்புவதே அல்லாஹு தாலாவுடைய உண்மையான அது வீடு என்பதற்குரிய அத்தாட்சிகளிலே ஒன்று. இன்ன அவ்வல பைத்தின் வுதுஅ லின்நாஸி லல்லதி பிபக்கத்த முபாரக்கன் வ ஹுதல் லில் ஆலமீன் ஃபீஹி ஆயாத்தும் பையினாத். கஅபத்துல்லாஹிலே, அல் மஸ்ஜிதுல் ஹராமிலே, பைத்துல்லாஹிலே மிக தெளிவான அத்தாட்சிகள் இருக்கின்றன என்று அல்லாஹ் சொல்கிறான். وَإِذِ جَعَلْنَا الْبَيْتَ مَثَابَةً لِلنَّاسِ மக்கள் திரும்ப திரும்ப வந்து தரிசிப்பதற்கு ஆசைப்படும் ஒரு இடமாக, ஒரு இல்லமாக நாம் இந்த கஅபாவை ஆக்கி வைத்திருக்கிறோம் என்பதை நினைவு கூறுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, ஈமான் என்பது அது அல்லாஹுடைய அன்போடு, அல்லாஹுடைய பாசத்தோடு எப்படி அல்லாஹுவை நினைத்து ஏங்க வேண்டும், எப்படி நமக்கு பிரியமான நமது தாய் தந்தை, நமது பிள்ளை, நமது மனைவி, மனைவிக்கு கணவன் என்ற அந்த ஏக்கம் இருக்குமோ, இதை விட ஒப்பிட முடியாத, ஊமை கூற முடியாத ஒரு ஏக்கம், ஒரு அன்பு, ஒரு தேடல், ஒரு பாசம் அல்லாஹுவின் மீது ஒரு அடியானுக்கு இருக்க வேண்டும். அப்படி இருக்கிறது என்பதற்கு அடையாளம்தான் அந்த அடியான் இபாதத்தை நோக்கி விரைவது. அந்த அடியான் இபாதத்திலே ஆசைப்படுகிறான் என்றால் அவனுக்கு அல்லாஹுவின் மீது அன்பு ஆசை இருக்கிறது என்று பொருள். ஒருவன் இபாதத்திலே சோம்பேறியாக, அலட்சியமாக, வெறுமையான உள்ளத்தோடு இருக்கிறான், இபாதத்திலே அவனுக்கு நாட்டம் இல்லை என்றால் அவனுக்கு அல்லாஹுவின் மீது ஆசை இல்லை, அன்பு இல்லை என்று பொருள். ஏன் அல்லாஹு தாலா அந்த அவனுடைய விசேஷமான நிழலிலே ஏழு விசேஷமான அடியார்களுக்கு நிழல் கொடுக்கும் போது யாருடைய உள்ளங்கள் மஸ்ஜிதிலே தொங்கவிடப்பட்டிருக்குமோ அவர்களுக்கு ஒரு இடத்தை அல்லாஹ் ஒதுக்குகிறான். சகோதரர்களே, அவர்கள் அல்லாஹுவை தரிசிப்பதற்காக அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு வர வேண்டும். அல்லாஹ்வுடைய வீட்டில் இருப்பது, அங்கே அல்லாஹுவை தொழுவது, அது அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அல்லாஹுவின் அன்பின் வெளிப்பாடு. ஏன் ரமதானை எதிர்பார்க்கிறோம்? ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதானை கொண்டு சந்தோஷப்பட்டார்கள்? காலமெல்லாம் உபரியான நோன்புகள் வைத்தாலும் கூட அந்த ரமதானுடைய நோன்புக்காக ஏங்கினார்களே சகோதரர்களே, அதுதான் அல்லாஹுடைய பிரியம், பாசம். அப்படித்தான் இந்த ஹஜ் என்பது எல்லா வணக்கங்களுக்கும் சில சிறப்புகளை, தனி உயர்வுகளை, மதிப்புகளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இந்த ஹஜ்ஜுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக மிக சிறப்பான உயர்வான நன்மைகளை கொடுத்திருக்கிறான். ஏனென்றால் இந்த ஹஜ்ஜிலே உடலும் அங்கே வணங்குகிறது, நம்முடைய பொருளாலும் அங்கே அல்லாஹுவை வணங்குகிறோம், நம்முடைய வாழ்க்கையில் நாம் சிரமத்தை, ஒரு பெரிய சிரமத்தை, அசௌகரியங்களை அனைத்தையும் இந்த பயணத்திலே தாங்கிக் கொள்கிறோம். மஸ்ஜிதிற்கு வந்து தொழுவது, இதிலே சில அசௌகரியங்கள் இருக்கலாம், நோன்பிலே சில அசௌகரியங்கள் இருக்கலாம், ஜகாத்திலே சதக்காவிலே சில சிரமங்கள் இருக்கலாம். ஆனால் நீங்க இந்த எல்லா சிரமங்களையும் நீங்கள் கொஞ்சம் ஹஜ்ஜுடைய சிரமத்தோடு ஒப்பிட்டு பாருங்கள், சுப்ஹானல்லாஹ். இது ஈமானுக்கு மிகப்பெரிய ஒரு சோதனையாக இருக்கும் இந்த ஹஜ் பயணம் என்பது. ஆகவேதான் ஹஜ் செய்வதற்கு ஒரு விசேஷமான மன உறுதி, ஒரு துடிப்பு, ஒரு அதிகப்படியான ஒரு பயம் தேவை. அமீருல் முஃமினீன் உமர் இப்னுல் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு, அது போன்று அலி ரழியல்லாஹு அன்ஹு இந்த ஹஜ்ஜை நமக்கு வலியுறுத்தும் போது எப்படி எச்சரித்தார்கள் தெரியுமா? யாருக்கு ஹஜ்ஜு செய்வதற்குரிய, யாருக்கு ஹஜ்ஜு செய்வதற்குரிய ஆற்றல் இருந்தும் ஹஜ்ஜு செய்யவில்லையோ அவர் இறந்து விட்டால் அவர் யகூதியாகத்தான் இறப்பார், நசரானியாகத்தான் இறப்பார், அந்த அளவுக்கு இது ஈமானுக்கு ஒரு சோதனை. ஹஜ்ஜை அலட்சியம் செய்வது ஒரு மனிதனை நிராகரிப்பிலே தள்ளிவிடக்கூடிய அளவுக்குண்டான ஒரு பெரும் பாவமாக குர்ஆனும் சொல்லுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்களும் எச்சரிக்கை செய்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுடைய அந்த வீட்டை நோக்கி ஹஜ் செய்ய செல்வது இது ஒரு பெரிய பாக்கியம், இது ஒரு மிக சிறப்பு. அல்லாஹுடைய அடியார்களாக, அல்லாஹுடைய விருந்தினர்களாக, அல்லாஹுடைய வீட்டிற்கு, உலகத்தில் உள்ள அத்தனை மஸ்ஜிதுகளுக்கும் தாயாக இருக்கக்கூடிய, உலகத்தில் உள்ள அத்தனை நகரங்களுக்கும் தாயாக இருக்கக்கூடிய எந்த நகரத்தை அல்லாஹு தஆலா தன்னோடு சேர்த்தானோ, பூமி அல்லாஹுடைய பூமி, அதில் ஒரு ஊரை இது என்னுடைய ஊர் என்று அல்லாஹ் சேர்த்தான். எல்லா மஸ்ஜிதுகளும் அல்லாஹுடைய மஸ்ஜித், அதில் ஒரு வீட்டை என்னுடைய வீடு. ஃபல்யஅபுது ரப்ப ஹாதல் பைத், இந்த வீட்டுடைய இறைவனை வணங்கட்டும் என்று இந்த வீட்டோடு அல்லாஹ் தன்னை சேர்த்து தன்னுடைய மகத்துவத்தை நிலைநிறுத்துகிறான் என்றால், அன்பான சகோதரர்களே, இது எவ்வளவு ஒரு உன்னதமான பயணமாக இருக்கும், யோசித்து பாருங்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து விரட்டப்பட்டார்கள், ஏங்கிக் கொண்டிருந்தார்கள் அந்த வீட்டிற்கு திரும்ப செல்ல வேண்டும் என்று. கனவிலே காட்டப்பட்டது, ஆசை தாங்க முடியவில்லை. சஹாபாக்களுக்கு அறிவிப்பு செய்தார்கள், 1400 தோழர்கள் உடனடியாக தயாராகிவிட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தலைமையிலே உம்ராவை நிறைவேற்றுவதற்கு. உலகத்திலேயே சிறந்த, உலகத்திலேயே மிக உயர்வான ஒரு உம்ரா குழு, ஒரு ஒரு தலைமை, ஒரு சிறந்த உயர்ந்த தலைமையிலே ஒரு உம்ரா குழு சென்றிருக்கும் என்றால், அது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைமை தாங்கிய அந்த உம்ராவுடைய குழு எவ்வளவு சிறந்த பயணமாக இருந்திருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்ட அதிலே அபூபக்கரும் உமரும் உஸ்மானும் அலியும் இருக்க, ரழியல்லாஹு அன்ஹும் ஜமீஅன், எவ்வளவு உன்னதமான ஒரு ஆன்மீகமான பயணமாக இருந்திருக்கும், எவ்வளவு தேடலோடு சென்றிருப்பார்கள். ஆனால் தடுக்கப்பட்டார்கள் ஹுதைபியாவிலே. ஏக்கம் ஏக்கம் தாங்க முடியவில்லை. மௌத்து வரை போர் செய்வதற்கு பைய செய்து கொடுத்து விட்டார்கள். அல்லாஹ்வுடைய வீட்டை தரிசிக்காமல் திரும்புவதா? இஹ்ராமை கழட்ட மனமில்லை, மொட்டையடிக்க மனமில்லை, கொண்டு வந்த குர்பானிகளை அறுக்க மனமில்லை, அவ்வளவு துடிக்கிறார்கள் தோழர்கள். அல்லாஹ்வுடைய சோதனை, நபியின் கட்டளை, நபிக்கு கீழ்படிவதுதான் மார்க்கம், திரும்பிவிட்டார்கள். அடுத்த ஆண்டு உம்ராவுக்கு வருகிறார்கள். பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வெற்றிக்கு வருகிறார்கள். அப்போது உம்ரா செய்கிறார்கள். அரபுகளுடைய வழக்கம், அவர்கள் மாதங்களை முற்படுத்துவார்கள், பிற்படுத்துவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் ஒவ்வொரு மாதமும் அதற்கு அல்லாஹ் நிர்ணயித்த அந்த தவணையிலே வருவதற்கு. அதனால் ஹிஜ்ரி 8 அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்கு செல்லவில்லை. முதலாவதாக அபூபக்கரை அனுப்பி வைத்து இனிமேல் அப்படி செய்யக்கூடாது என்று சொன்னார்கள். அடுத்த ஆண்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ் செய்தார்கள். எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் ஹஜ்ஜை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கலீஃபா அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய 2 குழப்பங்கள் நிறைந்த காலம். எங்கு பார்த்தாலும் சண்டை. இஸ்லாமை ஏற்றவர்களிலே கிராமத்து அரபிகள் இஸ்லாமை புறக்கணித்து திரும்ப ஓடிவிட்டார்கள். ஜக்காத்தை மறுத்த கூட்டம், இப்படியாக பல யுத்தங்களை அந்த சில ஆண்டுகளிலே, ஓரிரு ஆண்டுகளிலே சந்தித்து இஸ்லாமிய கிலாபத்தை நிலைநிறுத்தக்கூடிய அந்த கட்டாயத்திலே இருந்தார்கள், நிலைநிறுத்த வேண்டிய கட்டாயத்திலே இருந்தார்கள். அவர்களால் ஹஜ் செய்ய முடியவில்லை. ஆனால் கலீஃபா உமருல் ஃபாரூக் ரழியல்லாஹு அன்ஹு 10 ஹஜ் அவர்கள் ஆட்சி செலுத்தினார்கள். 1 தவிர, இறுதியாக அவர்கள் கொல்லப்பட்ட அந்த ஆண்டை தவிர, அந்த ஆண்டு அவர்கள் செல்ல வேண்டியிருந்து கொல்லப்பட்டு விட்டார்கள். மீதம் 9 அல்லது 8 கலீஃபா உமர் ரழியல்லாஹு அன்ஹு தொடர்ந்து ஹஜ் செய்து கொண்டே இருந்தார்கள். யோசித்து பாருங்கள், இன்று இவ்வளவு வசதி நிஅமத்துகள் எல்லாம் கொடுக்கப்பட்டு மிக சுகமான ஹஜ்ஜாக இருந்தும் கூட சில செல்வந்தர்களை பார்க்கிறோம், ஒரு முறை ஹஜ் செய்து விட்டாலே என்னமோ சிராத்து பாலத்தை கடந்தது போன்று போதுமாடா, இதுக்கு மேல வேணாமடா என்ற அளவுக்கு அது செல்வத்தை செலவழிப்பதிலே உள்ள கருமித்தனமா, அல்லது அல்லாஹ்விற்காக சிரமங்களை தாங்கிக் கொள்வதிலே உள்ள அந்த மனமா என்று தெரியவில்லை. அல்லாஹ்வின் அடியார்களே, ரப்புக்காக ரப்பு கொடுத்த செல்வத்தை செலவழிப்பதை விட ஒரு பாக்கியம் இருக்க முடியுமா? இந்த உடலும் உடல் உறுப்புகளும் நமக்கு அல்லாஹ் கொடுத்த சக்தியும் ரப்புக்காக களைப்புறுவதை விட, அல்லாஹ்வுடைய ரப்பை அல்லாஹுவை வணங்கி நம்முடைய ரப்பை வணங்கி அதிலே நமக்கு ஏற்படக்கூடிய வலிகளை சிரமங்களை, அதிலே நமக்கு ஏற்படக்கூடிய அந்த அசௌகரியங்களை எல்லாம் தாங்கிக் கொள்வதில் தானே அந்த அல்லாஹ்வுடைய அன்பு இருக்கிறது. நீங்கள் யாரை நேசிப்பீர்களோ அவர்களுக்காக நீங்கள் தியாகம் செய்வீர்கள், அவர்களுக்காக சிரமப்படுவதிலே இன்பம் காணுவீர்கள். ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால் வலிக்க நின்று வணங்கினார்கள்? ஏன் ஒரே சஹரை கொண்டு மூன்று நோன்புகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்தார்கள், சஹாபாக்களும் வைத்தார்கள், வேண்டாம் உங்களால் முடியாது என்று தடுத்து விட்டார்கள். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய முஹப்பத் என்பது அடியானுடைய உள்ளத்திலே அப்படி இருக்க வேண்டும். அடுத்து நடுத்தர மக்கள், இவர்களை பொறுத்தவரை இவர்களுடைய முட்டாள்தனம், இவர்களுடைய மடமை எப்படி என்று சொன்னால், மொத்தமாக காசு கொட்டும் அதை வைத்து ஹஜ் செய்யலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எப்படி மொத்தமாக காசு பல்கா வரட்டும், நான் ஹஜ்ஜுக்கு போவேன், எங்கள்கிட்ட அந்த அளவு காசு இல்லையே என்று. இது நடுத்தர வர்க்கம், அவர்களுக்கு கீழே உள்ளவர்கள் இவர்களுடைய அறியாமை முட்டாள்தனம். அன்பானவர்களே, நம்முடைய தமிழ்நாட்டு கலாச்சாரத்திலே பாருங்கள், யாருக்காவது பெண் குழந்தை பிறந்து விட்டால் என்ன செய்கிறார்கள்? அந்த பெண் குழந்தையை கரை சேர்ப்பதற்காகவே அது பிறந்த அன்னையிலிருந்து என் வயிற்றில் இருக்கிறது தெரிஞ்சிட்டாலே போதும், அதுக்காக வேண்டி சேர்க்க ஆரம்பித்து விடுறீங்க இல்லையா? போதாது, பத்தாது, இன்னும் சேர்த்து பொம்பளை புள்ள இருக்க, பொம்பளை புள்ள இருக்குன்னு சொல்லிட்டு, அது ஹயாத்தா பிறகுமா பிறகாதா, பிறந்தா ஹயாத்தா இருக்குமா இருக்காதா, கல்யாணம் நடக்குமா நடக்க, எல்லாம் அல்லாஹ்வுடைய இல்முல இருக்கு இல்லையா? யோசித்து பாருங்க, நம்முடைய மனநிலையை பாருங்கள். எதை அல்லாஹ் கடமையாக்கவில்லையோ, பொம்பளை பிள்ளைக்கு நகை போட்டு சீர்வரிசை செஞ்சு இவ்வளவு ஆடம்பரமா கல்யாணம் பண்ணி வைக்கிறது, இது ஃபர்தா வாஜிபா சுன்னத்தா? ஒரு மகள் அவள் பருவ வயதை அடைந்து விட்டால், அவளுக்குரிய மணமகன் கிடைத்து விட்டால் திருமணம் முடித்து வைப்பது கட்டாயம். திருமணம் முடிக்கக்கூடிய மணமகன் தான் இஸ்லாமிலே மகரு கொடுத்து அந்த மகரை பெண்ணுடைய தகப்பனார் வாங்கி அந்த பெண்ணுக்கு தேவையானதை செய்து கொடுத்து அனுப்ப வேண்டுமே தவிர, இஸ்லாமிலே பெண் பிள்ளை பெற்றுவிட்டால் அவளுக்காக செல்வத்தை சேர்க்க வேண்டும் என்று எங்குமே நீங்கள் பார்க்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்க பொம்பளை பிள்ளைங்க பேரை சொல்லியே சொத்து சேர்ப்பாங்க. அன்பான சகோதரர்களே, சரி இப்படி வையுங்கள், அல்லாஹ் நம் மீது கடமையாக்கவில்லை ஃபரதாக்கவில்லை, இருந்தாலும் மூமின்களாகிய நமக்கு எத்தனையோ செலவுகளை செய்கிறோமே, நம்முடைய அன்றாட செலவுகளில் ஒவ்வொரு மாதமும் சில தொகையை நாம் சேமித்தாலே சில ஆண்டுகளில் நமது வீட்டில் ஒருவரை ஹஜ்ஜுக்கு அனுப்பிவிடலாம். இது பொதுவாக நடுத்தர குடும்பத்தில் இருக்கக்கூடிய நிலை. ஆனால் நடுத்தர குடும்பத்தில் உள்ளவர்கள் என்ன நினைப்பிலே இருக்கிறார்கள்? காசு மொத்தமா எங்கிருந்தாவது வரட்டும், அதுக்கப்புறம் ஹஜ்ஜுக்கு போகலாம் என்று. அன்பானவர்களே, அப்படி இல்லை. அல்லாஹுடைய நாட்டமும் அல்லாஹுடைய தேடலும் நமக்கு இருக்குமே ஆனால் அதற்காக நமது செல்வத்தை சேர்க்க ஆரம்பித்து விடுவோம், நமது அனாவசியமான செலவுகளை நாம் குறைத்துக் கொள்வோம், நம்முடைய உபரியான செலவுகளை நிறுத்திக் கொள்வோம்,
நம்முடைய செல்வத்திலிருந்து ஒரு பகுதியை இந்த இபாதத்துக்காக அல்லாஹ்வுடைய வீட்டை பார்க்க வேண்டும் என்ற அந்த ஆசைக்காக நாம் சேமிக்க ஆரம்பித்து விடுவோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இதைத்தான் நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய சஹாபாக்கள், தாபியீன்கள் இந்த ஹஜ்ஜு வணக்கத்திலே எப்படி ஈடுபட்டார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குலஃபாக்கள் உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஏறக்குறைய 11 ஆண்டுகள் அவர்களும் அப்படித்தான், ஒரு ஆண்டு தவற விடவில்லை, தொடர்ந்து ஹஜ்ஜுக்கு சென்று கொண்டே இருந்தார்கள். யோசித்து பாருங்கள், எவ்வளவு சிரமம் இருந்திருக்கும். ஒரு ஹலி இஸ்லாமிய ஜனாதிபதி, அதுவும் எப்பேற்பட்ட சாம்ராஜ்யம், அவர்களுக்கு இருக்கக்கூடிய வேலைகளை விடவா நமக்கு வேலை அதிகம்? அவர்களுக்கு இருந்த அந்த சிரமத்தை விடவா? ஏன், இன்னும் கொஞ்சம் நினைத்து பாருங்கள். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்ததற்கு பிறகு ஏறக்குறைய 40 ஆண்டுகள் அவர்கள் வாழுகிறார்கள். ஹலீஃபா அபூபக்கருடைய அந்த 2 ஆண்டு காலம், பிறகு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த ஆட்சி காலத்திலிருந்து தான் மரணிக்கின்ற வரை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா ஓர் ஆண்டு கூட ஹஜ்ஜை தவறவிட்டதில்லை. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா தன்னுடைய மரணம் வரை ஹஜ்ஜை தவறவிட்டதில்லை. கேட்கப்படுகிறது, இவ்வளவு வயதாகிவிட்டது, சிரமமாகிவிட்டது, பலவீனமாக இருக்கிறீர்கள். ஏனென்றால் அவர்கள் எல்லாம் காலமெல்லாம் நோன்பு வைப்பவர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மரணத்திற்கு பிறகு அவர்கள் தொடர்ந்து நோன்பு வைத்துக் கொண்டே இருந்தார்கள். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் என்று வாழ்நாளெல்லாம் நோன்பு வைத்தவர்கள். அதுவும் எப்படிப்பட்ட நோன்பாக அவர்களுடைய நோன்பு இருந்திருக்கும் என்று யோசித்து பாருங்கள். நம்முடைய நோன்பை போன்று சஹரும் இஃப்தாரும் 5 வேளைக்கு சமமான உணவை கொண்டல்ல. சில பேரித்தம் பழங்களையும் சில மிடறு தண்ணீர்களை கொண்டுள்ள அவர்களுடைய நோன்பிலே எவ்வளவு பலவீனப்பட்டிருப்பார்கள். அந்த பலவீனத்தோடு அவர்கள் இறுதி வரை ஹஜ்ஜு செய்து கொண்டிருந்தார்கள். கேட்கப்பட்டது, அன்னையாரே இவ்வளவு சிரமமா? சொன்னார்கள், நான் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்டேன், எங்களுக்கு பெண்களாகிய எங்களுக்கு அனுமதி கொடுங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் புரிவதற்கு என்று. அல்லாஹு தஆலா பெண்கள் மீது ஜிஹாதை கடமையாக்கவில்லை, ஆனால் ஜிஹாதினுடைய சிறப்பை உணர்ந்த சஹாபிய பெண்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய்வதற்கு எங்களுக்கும் நீங்கள் உத்தரவு கொடுக்க வேண்டும் என்று கேட்டார்கள். யோசித்து பாருங்கள். இன்னொரு சம்பவத்தை நினைவு கூறுவோம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்திருக்கிறார்கள் உம்மு ஹிராமுடைய வீட்டிலே, சிரித்தவர்களாக எழுகிறார்கள். உம்மு ஹிராம் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே சிரிக்கிறீர்களே, என்ன பார்த்தீர்கள்? சொன்னார்கள், எனது உம்மத் கடலிலே பயணம் செய்கிறார்கள், கட்டில்களிலே மன்னர்கள் உட்கார்ந்திருப்பது போன்று அல்லாஹ்வுடைய பாதையிலே முஜாஹிதுகளாக அவர்கள் செல்வதை பார்த்தேன், சந்தோஷப்பட்டு சிரித்தேன் என்று. உடனே உம்மு ஹிராம் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த முஜாஹிதுகளில் நானும் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே துவா செய்யுங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் நீயும் அந்த படையிலே இருப்பாய் என்று துவா செய்தார்கள். பிறகு தூங்கி எழுந்தார்கள், பிறகு சிரித்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே இப்போது ஏன் சிரிக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். மீண்டும் அப்படிப்பட்ட ஒரு கனவை பார்த்தேன் என்று சொன்னார்கள். அப்படியே அல்லாஹ்வின் தூதரே, இந்த படையிலும் நான் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே துவா செய்யுங்கள் என்று சொன்னார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் முந்திய படையை சேர்ந்தவர்கள் என்று. என்ன பொருள்? அந்த படையில் நீங்கள் கொல்லப்பட்டு விடுவீர்கள். அப்படித்தான் சகோதரர்களே, உம்மு ஹிராம் ரழியல்லாஹு அன்ஹா தன்னுடைய கணவனார் உபாதாவோடு அந்த பயணத்திலே செல்கிறார்கள். கப்பலில் இருந்து கீழே இறங்கி தன்னுடைய குதிரையிலே ஏறுகின்ற நேரத்திலே குதிரை மிரண்டு விடுகிறது, கீழே விழுகிறார்கள். குதிரையின் கால் அவர்களுடைய குரவலையை நெரித்து விடுகிறது, அங்கேயே ஷஹீதாகி விடுகின்றார்கள். அன்பான சகோதரர்களே, இதுதான் அல்லாஹ்வுக்காக உயிரை கொடுக்க வேண்டும் என்று அந்த தோழர்களுடைய உள்ளத்திலே இருந்த ஏக்கம் தேடல். அல்லாஹ் கொடுத்த உயிரை, அல்லாஹ் கொடுத்த செல்வத்தை, அல்லாஹ் கொடுத்த உடல் ஆரோக்கியத்தை, அல்லாஹ் கொடுத்த இந்த உலக வாழ்க்கையை அல்லாஹுக்காக, அல்லாஹ்வுடைய இபாதத்துக்காக, அல்லாஹ்வுடைய தீனுக்காக, அல்லாஹ்வுடைய திருப்திக்காக கொடுக்கவில்லை என்றால் எவ்வளவு பெரிய துர்பாக்கியம்! அல்லாஹ்விற்காக இவற்றையெல்லாம் கொடுப்பதை விட ஒரு சிறந்த நற்பாக்கியம் இருக்க முடியுமா? பிறகு சொன்னார்கள் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா, அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே நான் அனுமதி கேட்டபோது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆயிஷா உங்களுக்கு நான் ஒரு ஜிஹாதை கற்றுத்தருகிறேன், அந்த ஜிஹாதிலே கித்தால் சண்டை இருக்காது. அந்த கித்தாலிலே எதிரிகளோடு நேருக்கு நேராக மோதுதல் இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு ஜிஹாதை கற்றுத்தருகிறேன், அதுதான் உங்களுக்கு ஹஜ் என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸை நேரடியாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து நான் கேட்டதற்கு பிறகு இந்த ஹஜ்ஜை நான் விடுவேனா என்று கேட்டார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இதுதான் அந்த கண்ணியத்திற்குரிய சஹாபாக்கள். ஹஜ் வணக்கத்தின் மீது அவர்களுக்கு இருந்த ஆசை. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், இரண்டே இரண்டு அந்த ஹஜ் வணக்கம், ஹஜ்ஜோ உம்ராவும், அந்த இரண்டிலே எனது முடிகளெல்லாம் பரட்டையாக களைப்போடு நான் செய்யக்கூடிய அந்த ஹஜ்ஜு எனக்கு கிடைத்துவிட்டால் இந்த உலகத்தை விட எனக்கு எல்லாவற்றையும் விட அதுதான் எனக்கு பிரியமானது. அபு மூசா ஷாரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே ஒருவர் கேட்கிறார், நான் ஹஜ் செய்வதற்காக ரொம்ப சிரமம் எடுத்துக்கொண்டு ஹஜ் செய்து கொண்டிருந்தேன், தொடர்ந்து ஹஜ் செய்து கொண்டிருந்தேன், இப்போது எனக்கு வயதாகிவிட்டது, நான் பலவீனம் அடைந்து விட்டேன், நான் என்ன செய்வது, ஹஜ்ஜுக்கு சமமான ஒரு இபாதத் இருக்குமா, எனக்கு கற்றுக் கொடுங்கள், அதை செய்கிறேன் என்று சொன்னார்கள் அபு மூசா ஷாரி ரழியல்லாஹு அன்ஹு. அப்படியா, சரி. இஸ்மாயில் அலைஹி இஸ்லாம் அவர்களுடைய அடி அவர்களுடைய சந்ததிகளில் இருந்து 70 அடிமைகளை உன்னால் உரிமையிட முடியுமா? அந்த சந்ததிகளில் அடிமையாக்கப்பட்டவர்களில் 70 அடிமைகளை வாங்கி உரிமையிட உனக்கு சக்தி இருக்கிறதா? சரி, அப்படியே அதற்கு நீ சக்தி பெற்றால் கூட இந்த அரஃபா மினா முஸ்தலிஃபாவிலே அலைய வேண்டிய அந்த அலைச்சல் இருக்கிறது, அதற்கு சமமாக ஒரு இபாதத்தை ஒரு வணக்கத்தை நான் காண மாட்டேன் என்று அபு மூசா ஷாரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இமாம் தாவூஸ் ரஹிமஹுல்லா மிகப்பெரிய தாபிஈ அவர்களிடத்திலே கேட்கப்படுகிறது, ஒருவர் ஃபர்லான ஹஜ்ஜை செய்து விட்டார், அடுத்து உபரியான ஹஜ்ஜை செய்வது சிறந்ததா அல்லது தான தர்மங்கள் செய்வது சிறந்ததா கேட்டார்கள். சரி, தான தர்மங்கள் செய்யட்டும் அவர், ஆனால் இந்த மினாவுக்கு செல்வது, அரஃபாவுக்கு செல்வது, விழித்திருப்பது, களைப்புறுவது, காபாவிலே தவாஃபு செய்வது, காபாவிலே வணங்குவது, ஜமராத்துகளிலே கல்லெறிவது, இந்த சிரமங்களுக்கெல்லாம் அவர் எந்த இபாதத்தை கொண்டு ஈடுகட்டுவார் என்று. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னும் பல விஷயங்களை நாம் அறிய வேண்டியது இருக்கிறது. ஹஜ் என்பது ஒரு சாதாரணமான வணக்கம் அல்ல, இது ஒரு சாதாரணமான இபாதத் அல்ல. சென்றவர்கள் மீண்டும் மீண்டும் செல்ல வேண்டும் என்று ஆர்வப்படக்கூடிய ஒரு இபாதத். செல்லாதவர்கள் எப்படியாக எனது செல்வத்திலே முதலாவதாக நான் அல்லாஹ்வுடைய வீட்டிற்கு செல்வது, உம்ராவுக்கும் ஹஜ்ஜுக்கும் என்று தனது செல்வத்தை சேமிப்பது, தன்னிடத்தில் இருக்கக்கூடிய உபரியான சொத்துக்களை விற்பது, உபரியான செல்வங்களை இதற்காக செலவு செய்து தன்னுடைய, அதாவது வாழ்க்கையினுடைய ஒரு லட்சியமாக, ஒரு குறிக்கோளாக இதை ஆக்குவது நமக்கு மிக முக்கியமான ஒன்று. காரணம் அவ்வளவு சிறப்பிற்குரியது, அல்லாஹ்விடத்தில் அவ்வளவு விருப்பமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை தந்தருள்வானாக, உம்ராவுடைய பாக்கியத்தை தந்தருள்வானாக, நம்முடைய ஹஜ் உம்ராவை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்வானாக. இஹ்லாஸோடு, மன தூய்மையோடு, அல்லாஹுடைய அன்போடு ஈமானை அதிகப்படுத்துவதற்காக, அல்லாஹுடைய முஹப்பத்தை, பயத்தை, தக்வாவை அதிகப்படுத்துவதற்காக நம்முடைய ஹஜ் உம்ராக்களை அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அதீம் லீ வலக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.